ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் ஒன்று. தாவீது ராஜா வயது முதிர்ந்தவனானபோது துணிகளால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, ராஜாவிற்கு முன்பாக நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்களுடைய எஜமானுக்கு சூடு உண்டாக உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும், கன்னியாகிய ஒரு இளம்பெண்ணை ராஜாவாகிய எங்கள் எஜமானுக்கு தேடுவோம் என்று சொல்லி, இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊரை சேர்ந்த அபிஷாகைக் கண்டு அவளை ராஜாவிடம் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் ராஜாவிற்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளுடன் உறவு கொள்ளவில்லை. ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி, தனக்கு ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 வீரர்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவனை ஒருபோதும் கண்டிக்கவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான். அப்சலோமுக்கு பின்பு அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அவன் செருயாவின் மகனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை செய்து வந்தான். அவர்கள் அவனோடு இருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் மகனாகிய பெனையாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயியும் தாவிதுடன் இருக்கிற பலசாலிகளும் அதோனியாவுக்கு துணை போகவில்லை. அதோனியா என்ரோகேலுக்கு அருகிலுள்ள சோகலேத் என்னும் கல்லின் அருகே ஆடுமாடுகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து, ராஜாவின் மகன்களாகிய தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் ராஜாவின் வேலைக்காரர்களான யூதாவின் மனிதர்கள் அனைவரையும் அழைத்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனையாவையும் பலசாலிகளையும் தன்னுடைய சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய எஜமானாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் மகனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன்னுடைய உயிரையும் உன்னுடைய மகனாகிய சாலமோனின் உயிரையும் காப்பாற்றும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவிடம் போய், ராஜாவாகிய என்னுடைய எஜமானே, எனக்கு பின்பு உன்னுடைய மகனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படியிருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கும் போது நானும் உனக்கு பின்வந்து உன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் ராஜாவின் அறைக்குள் சென்றாள். ராஜா மிகவும் வயதானவனாக இருந்தான். சூனேம் ஊரை சேர்ந்த அபிஷாக் ராஜாவிற்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என்னுடைய எஜமானே, எனக்கு பின்பு உன்னுடைய மகனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய யெகோவாவைக் கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என்னுடைய எஜமானாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் ஆடுமாடுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் மிகுதியாக அடித்து, ராஜாவின் மகன்கள் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. ராஜாவாகிய என்னுடைய எஜமானுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பவன் யார் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் அனைவரின் கண்களும் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அறிவிக்காமற் போனால் ராஜாவாகிய என்னுடைய எஜமான் மரித்து முற்பிதாக்களைப் போல உலகத்தை விட்டு போன பின்பு நானும் என்னுடைய மகனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்றாள். அவள் ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவிற்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவிற்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நாத்தான், ராஜாவாகிய என்னுடைய எஜமானே, அதோனியா எனக்கு பின்பு ராஜாவாகி அவனே என்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பான் என்று நீ சொன்னது உண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த கன்றுகளையும் ஆடுகளையும் மிகுதியாக அடித்து, ராஜாவின் மகன்கள் அனைவரையும் இராணுவ தலைவர்களையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக சாப்பிட்டு குடித்து, ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் மகனாகிய பெனையாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. ராஜாவாகிய என்னுடைய எஜமானுக்கு பின் தமது சிங்காசனத்தின்மேல் அமர்ந்திருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காமல் இருக்கும்போது இந்த காரியம் ராஜாவாகிய என்னுடைய எஜமானுடைய கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். அப்பொழுது தாவீது ராஜா மறுமொழியாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜாவின் சமூகத்தில் வந்து ராஜாவிற்கு முன்பாக நின்றாள். அப்பொழுது ராஜா, உன்னுடைய மகனாகிய சாலமோன் எனக்கு பின்பு அரசாண்டு அவனே என்னுடைய இடத்தில் என்னுடைய சிங்காசனத்தின்மேல் அமர்ந்திருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என்னுடைய ஆத்துமாவை எல்லா பிரச்சனையிலிருந்தும் விலக்கி மீட்ட யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரைமட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என்னுடைய எஜமானாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் மகன் பெனையாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவிற்கு முன்பாக வந்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய வேலைக்காரர்களை கூட்டிக்கொண்டு என்னுடைய மகனாகிய சாலமோனை என்னுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதின் பின்பு அவன் நகர்வலம் வந்து என்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என்னுடைய இடத்தில் ராஜாவாக இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யெகோவா யூதாவின் மேலும் தலைவனாக இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யோய்தாவின் மகன் பெனையா ராஜாவிற்கு பிரதியுத்தரமாக, ஆமேன், ராஜாவாகிய என்னுடைய எஜமானுடைய தேவனாகிய யெகோவாவும் இப்படியே சொல்வாராக, ராஜாவாகிய என்னுடைய எஜமானோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என்னுடைய எஜமானுடைய சிங்காசனத்தை விட அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் மகன் பெனையாவும் கிரேத்தியர்களும் பிலேத்தியர்களும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் செய்தான். அப்பொழுது எக்காலம் ஊதி மக்கள் எல்லோரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பின்பு மக்கள் எல்லோரும் அவன் பின்னே போனார்கள். மக்கள் நாத சுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரும்படி மிகவும் பூரிப்பாக சந்தோஷித்தார்கள். அதோனியாவும் அவனோடிருந்த எல்லா விருந்தாளிகளும் சாப்பிட்டு முடித்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆசாரியனாகிய அபியத்தாரின் மகன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். யோனத்தான் அதோனியாவுக்கு மறுமொழியாக, ஏது, தாவீது ராஜாவாகிய நம்முடைய எஜமான் சாலமோனை ராஜாவாக்கினாரே. ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் மகன் பெனையாவையும் கிரேத்தியர்களையும் பிளேத்தியர்களையும் அவனோடு அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள். நகரமெல்லாம் அதிரத்தக்கதாக அங்கேயிருந்து பூரிப்போடு புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட சத்தம் அதுதான். அல்லாமலும் சாலமோன் இராஜாங்கத்திற்குரிய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறான். ராஜாவின் ஊழியக்காரர்களும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய எஜமானை வாழ்த்த வந்து, தேவன் சாலமோனின் பெயரை உம்முடைய பெயரை விட பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை விட பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என்னுடைய சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லோரும் அதிர்ந்து எழுந்து அவரவர் தங்கள் வழியே போய்விட்டார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் அவன் தன்னை யோக்கியன் என்று காண்பித்தால் அவன் தலைமுடியில் ஒன்றும் தரையிலே விழாது. அவனிடம் தீமை காணப்பட்டால் அவன் சாகவேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டுவர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன்னுடைய வீட்டிற்கு போ என்றான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 10. யெகோவாவுடைய நாமத்தைக் குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த புகழை சேபாவின் ராணி கேள்விப்பட்டபோது, அவள் விடுகதைகளால் அவனை சோதிப்பதற்காக திரளான கூட்டத்தோடும் நறுமணப் பொருட்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடம் வந்தபோது தன்னுடைய மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடம் உரையாடினாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்ட எல்லாவற்றிற்கும் பதிலளித்தான். அவளுக்கு பதிலளிக்க முடியாதபடி ஒன்று கூட ராஜாவிற்கு மறைப்பொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராணி சாலமோனுடைய எல்லா ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையையும், அவனுடைய பந்தியின் உணவு வகைகளையும், வேலைக்காரர்களின் வீடுகளையும், வேலைக்காரர்களின் பணியையும், அவனுடைய ஆடைகளையும், அவனுக்கு பானம் பரிமாறுகிறவர்களையும், அவன் யெகோவாவுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் வியப்படைந்து ராஜாவை நோக்கி, உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என்னுடைய தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யானது. நான் வந்து அதை என்னுடைய கண்களால் காணும் வரை அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதிக்கூட எனக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்ட புகழ்ச்சியை விட உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. உம்முடைய மக்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய வேலைக்காரர்களும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய யெகோவா ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. யெகோவா இஸ்ரவேலை என்றைக்கும் நேசிப்பதால் நியாயமும் நீதியும் செய்வதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவிற்கு 120 தாலந்து பொன்னையும் திரளான நறுமணப் பொருட்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராணி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு நறுமணப் பொருட்கள் பிறகு ஒருபோதும் வரவில்லை. ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா யெகோவாவுடைய ஆலயத்திற்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரர்களுக்கு சுரமண்டலங்களையும் தம்புருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிறகு வந்ததும் இல்லை, இந்த நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் சேபாவின் ராணிக்கு சந்தோஷமாக வெகுமதிகள் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன்னுடைய கூட்டத்தோடு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளும் நறுமணப் பொருட்களின் மொத்த வியாபாரிகளும் அரபி தேசத்து எல்லா ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் கொண்டு வந்த பொன்னைத் தவிர ஒவ்வொரு வருடத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாக இருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பெரிய கேடகங்களை செய்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 600 சேக்கல் நிறை பொன் செலவானது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் நிறுவை பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாக இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தது. 2 சிங்கங்கள் கைப்பிடிகளின் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி செய்யப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பணிப்பொருட்கள் எல்லாம் பசும் பொன்னுமாக இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக நினைக்கப்படவில்லை. ராஜாவிற்கு கடலிலே ஈராமின் கப்பல்களோடு தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருடத்திற்கு ஒரு முறை பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் எல்லா ராஜாக்களையும் விட ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்காக எல்லா தேசத்தைச் சேர்ந்தவர்களும் அவனுடைய முகத்தின் தரிசனத்தை தேடினார்கள். ஒவ்வொரு வருடமும் அவரவர் தங்களுடைய காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் ஆடைகளையும் ஆயுதங்களையும் நறுமணப் பொருட்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் இணைப்பு கயிறுகளையும் எகிப்திலிருந்து வரவழைத்தான். ராஜாவின் வியாபாரிகள் அவைகளை ஒப்பந்த விலைக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாக இருந்தது. இந்த விதமாக ஏத்தியர்களின் ராஜாக்கள் எல்லோருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. 1 ராஜாக்கள் அத்தியாயம் 11. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் மகளை நேசித்தது மட்டுமல்லாமல் மோவாபியர்களும் அம்மோனியர்களும் ஏதோமியர்களும் சீதோனியர்களும் ஏத்தியர்களுமாகிய அந்நியர்களான அநேக பெண்கள் மேலும் ஆசை வைத்தான். யெகோவா இஸ்ரவேல் மக்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்குள்ளும் அவர்கள் உங்களுக்குள்ளும் நுழையக்கூடாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தெய்வங்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை திருப்புவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். அவனுக்கு ராஜ பரம்பரையுள்ள 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய பெண்கள் அவனுடைய இருதயத்தை திரும்பச் செய்தார்கள். சாலமோனுக்கு வயதானபோது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி திருப்பிவிட்டார்கள். அதினால் அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயம் யெகோவாவிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டதைப் போல சாலமோனின் இருதயம் தன்னுடைய தேவனாகிய யெகோவாவோடு முழுமையாக அர்ப்பணிக்கப்படவில்லை. சாலமோன் சீதோனியர்களின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியர்களின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதைப் போல யெகோவாவை பூரணமாக பின்பற்றாமல் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியர்களின் அருவறுப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் மக்களின் அருவறுப்பாகிய மோலோகுக்கும் மேடையைக் கட்டினான். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நியர்களான தன்னுடைய மனைவிகள் எல்லோருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சாலமோனுக்கு 2 முறை தரிசனமாகி அந்நிய தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் யெகோவாவை விட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதால் யெகோவா அவன் மேல் கோபமானார். ஆகையால் யெகோவா சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என்னுடைய உடன்படிக்கையையும் என்னுடைய கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்ததால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன்னுடைய தகப்பனாகிய தாவீதிற்காக நான் அதை உன்னுடைய நாட்களிலே செய்வதில்லை. உன்னுடைய மகனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என்னுடைய ஊழியக்காரனாகிய தாவீதிற்காகவும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிற்காகவும் ஒரு கோத்திரத்தை நான் உன்னுடைய மகனுக்கு கொடுப்பேன் என்றார். யெகோவா ஏதோமியனான ஆதாத் என்னும் ஒரு எதிரியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமிலுள்ள ஆண்மக்களையெல்லாம் கொன்று இறந்தவர்களை அடக்கம் செய்ய போனான். அவர்களையெல்லாம் கொன்று போடும் வரை தானும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அங்கே 6 மாதங்கள் இருக்கும்போது ஆதாதும் அவனோடு அவனுடைய தகப்பனுடைய வேலைக்காரர்கள் சில ஏதோமியர்களும் எகிப்திற்கு ஓடிப்போனார்கள். ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாக இருந்தான். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனிதர்களை எகிப்திற்கு கூட்டிக் கொண்டு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்து நிலத்தையும் கொடுத்தான். ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயவு கிடைத்ததால் அவனுடைய ராணியாகிய தாப்பெனேஸ் என்னும் தன்னுடைய மனைவியின் சகோதரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். தாப்பெனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு மகனை பெற்றாள். அவனை தாப்னேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய மகன்களுடன் இருந்தான். தாவீது தன்னுடைய முன்னோர்களோடு மரணமடைந்தான் என்றும், படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்டபோது, ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என்னுடைய சொந்த நாட்டிற்குப் போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன்னுடைய சொந்த நாட்டிற்குப் போக விரும்புவதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறை இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஒரு குறையும் இல்லை, இருந்தாலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். எலியாதாவின் மகனாகிய ரேசோன் என்னும் வேறொரு எதிரியை தேவன் எழுப்பினார். இவன் தன்னுடைய தலைவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களைக் கொன்று போடும்போது அவன் தன்னோடு சில மனிதர்களை சேர்த்துக்கொண்டு அந்தக் கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குவுக்குப் போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆட்சி செய்தார்கள். ஆதாத் தீங்கு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாட்களெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிரியாகி சீரியாவின் மேல் ராஜாவாக இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். சேரேதா ஊரிலுள்ள எப்ராயீம் மனிதனாகிய நேபாத்தின் மகன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் அதிகாரியும் ராஜாவிற்கு எதிரியாக எழும்பினான். அவனுடைய தாய் செருகால் என்னும் பெயருள்ள ஒரு விதவை. அவன் ராஜாவிற்கு எதிரியாக எழும்பிய காரணம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது, யெரொபெயாம் என்பவன் பலசாலியாக இருந்தான், அவன் திறமையுள்ள வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தார்களின் காரியத்தை எல்லாம் அவனுடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புதிய சால்வையை போர்த்தி கொண்டிருந்து வழியிலே அவனைக் கண்டான். இருவரும் வயல்வெளியில் தனியாக இருக்கும்போது அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புதிய சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என்னுடைய ஊழியனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்திற்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியர்களின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாப்பியர்களின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் மக்களின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவனுடைய தகப்பனாகிய தாவீதைப் போல என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என்னுடைய வழிகளில் நடக்காமல் போனதால் அப்படி செய்வேன். ஆனாலும் அரசாட்சி முழுவதையும் நான் அவனுடைய கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என்னுடைய ஊழியனாகிய தாவீதிற்காக அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்ய பாரத்தை அவனுடைய மகனுடைய கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என்னுடைய நாமம் வெளிப்படும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே எனக்கு முன்பாக என்னுடைய ஊழியனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும்படி அவனுடைய மகனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன்னுடைய மனவிருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என்னுடைய வழிகளில் நடந்து என்னுடைய ஊழியனாகிய தாவீது செய்தது போல என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலர்களை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்திற்காக தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். இருந்தாலும் எல்லா நாளும் அப்படி இருக்காது என்று சொன்னான். அதற்காக சாலமோன் யெரொபெயாமை கொல்ல முயற்சி செய்தான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு சீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடம் ஓடிப்போய் சாலமோன் மரணமடையும் வரை எகிப்தில் இருந்தான். சாலமோனின் மற்ற காரியங்களும் அவன் செய்த அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமோனுடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலர்களை எல்லாம் அரசாட்சி செய்த நாட்கள் 40 வருடங்கள். சாலமோன் தன்னுடைய முன்னோர்களோடு மரணமடைந்து தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகனாகிய ரெகோபெயாம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 12. ரெகொபெயாமை ராஜாவாக்க இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சீகேமுக்கு வந்ததால் அவனும் சீகேமுக்குப் போனான். ராஜாவாகிய சாலொமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கும்போது இதைக் கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைத்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபையார்கள் அனைவரும் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான சுமையை எங்கள்மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்திய கடினமான வேலையையும் அவர் எங்கள்மேல் வைத்த பாரமான சுமையையும் இலகுவாக்கும், அப்பொழுது உமக்கு வேலை செய்வோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாட்களுக்குப் பின்பு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே மக்கள் போனார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன்னுடைய தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு முன்பாக நின்ற முதியவர்களோடு ஆலோசனை செய்து, இந்த மக்களுக்கு பதில் சொல்ல நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த மக்களுக்கு வேலைக்காரனாகி அவர்களை பணிந்து அவர்களுடைய சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எப்போதும் அவர்கள் உமக்கு வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தனக்கு முன்னால் நிற்கிற வாலிபர்களோடு ஆலோசனை செய்து அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த சுமையை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த மக்களுக்கு பதில் சொல்ல நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்களுடைய சுமையை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடம் சொன்ன இந்த மக்களுக்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை விட பருமனாக இருக்கும். இப்போதும் என்னுடைய தகப்பன் பாரமான சுமையை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்களுடைய சுமையை அதிக பாரமாக்குவேன். என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3 நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் எல்லா மக்களும் 3 நாளிலே ரெகொபெயாமிடம் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களோடு பேசி, என்னுடைய தகப்பன் உங்களுடைய சுமையை பாரமாக்கினார், நான் உங்களுடைய சுமையை அதிக பாரமாக்குவேன். என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று மக்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா மக்கள் சொன்னதை கேட்காமற் போனான். யெகோவா சீலோனியனான அகியாவைக் கொண்டு நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. ராஜா தாங்கள் சொன்னவைகளை கேட்காததை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கண்டபோது மக்கள் ராஜாவிற்கு மறுமொழியாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் மகனிடம் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன்னுடைய கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ரெகொபெயாம் ராஜாவாக இருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் கட்டாய வேலைக்காரர்களின் பொறுப்பாளனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் வேகமாக ரதத்தின்மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர்கள் தாவீதின் சந்ததிக்கு எதிராக கலகம் செய்து பிரிந்து போயிருக்கிறார்கள். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கேள்விப்பட்டபோது அவனை சபையினிடம் அழைத்தனுப்பி அவனை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரத்தைத் தவிர வேறொருவரும் தாவீதின் சந்ததியை பின்பற்றவில்லை. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் சந்ததியோடு யுத்தம் செய்யவும் ராஜ்யத்தை சாலமோனின் மகனாகிய தன்னிடம் திருப்பிக் கொள்ளவும் யூதா வீட்டார்கள் பென்யமீன் கோத்திரத்தார்கள் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்கள் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனிதனாகிய செமையாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் மகனையும் யூதாவின் வீட்டார்கள் அனைவரையும் பென்யமீனர்களையும் மற்ற மக்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் மக்களான உங்கள் சகோதரர்களோடு யுத்தம் செய்யாமலும் அவரவர் தங்களுடைய வீட்டிற்குத் திரும்புங்கள், என்னாலே இந்தக் காரியம் நடந்தது என்று யெகோவா சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் யெகோவாவுடைய சொல்லைக் கேட்டு யெகோவாவுடைய வார்த்தையின்படியே திரும்பிப் போய்விட்டார்கள். யெரொபெயாம் எப்பிராயீம் மலைத்தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே குடியிருந்து அங்கேயிருந்து போய் பெனூவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது அரசாட்சி தாவீது குடும்பத்தாரின் பக்கமாக திரும்பும், இந்த மக்கள் எருசலேமிலுள்ள யெகோவாவுடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப்போனால் இந்த மக்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்களுடைய எஜமானின் பக்கமாக திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பக்கமாக போய்விடுவார்கள் என்று தன்னுடைய மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜா யோசனை செய்து பொன்னினால் இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி மக்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்குப் போவது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலர்களே, இதோ இவைகளே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரச்செய்த உங்கள் தெய்வங்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான். இந்த காரியம் பாவமாக மாறினது. மக்கள் இந்த கன்றுக்குட்டிக்காக தான் வரை போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் மகன்களாக இல்லாத மற்ற தாழ்ந்த மக்களை ஆசாரியர்களாக ஆக்கினான். யூதாவில் கொண்டாடப்படும் பண்டிகையைப் போலவே எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டாக்கின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே நியமித்து தன்னுடைய மனதிலே தானே நியமித்துக்கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் 13. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தின் அருகில் நிற்கும்போது, இதோ தேவனுடைய மனிதன் ஒருவன் யெகோவாவுடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனிதர்களின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை யெகோவா சொல்லுகிறார் என்று யெகோவாவுடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதின்மேல் உள்ள சாம்பல் கொட்டப்பட்டு போகும், யெகோவா சொன்னதற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனிதன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன்னுடைய கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக மடக்க முடியாதபடி மரத்து போனது. தேவனுடைய மனிதன் யெகோவாவுடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டப்பட்டு போனது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனிதனுக்கு மறுமொழியாக, நீ உன்னுடைய தேவனாகிய யெகோவாவுடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என்னுடைய கை முன்பு போல இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனிதன் யெகோவாவுடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னே இருந்தபடியே சரியானது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனிதனை நோக்கி, நீ என்னோடு வீட்டிற்கு வந்து இளைப்பாரு, உனக்கு பரிசு தருவேன் என்றான். தேவனுடைய மனிதன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதியை கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த இடத்தில் அப்பம் சாப்பிடுவதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் போன வழியாக திரும்பாமலும் இரு என்று யெகோவா தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாக திரும்பாமல் வேறு வழியாக போய்விட்டான். வயது முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய மகன்கள் வந்து அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடு சொன்ன வார்த்தைகளையும் தங்களுடைய தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய தகப்பன் அவன் எந்த வழியாக போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதன் போன வழி எதுவென்று அவனுடைய மகன்கள் பாராதிருந்தபடியால் அவன் தன்னுடைய மகன்களிடம், கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்த பின்பு அவன் அதின் மேல் ஏறி தேவனுடைய மனிதனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனைக் கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு, அவன், நான்தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடு வீட்டுக்கு வந்து அப்பம் சாப்பிடும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடு திரும்பவும் உம்மோடு உள்ளே வரவும் மாட்டேன். இந்த இடத்திலே உம்மோடு நான் அப்பம் சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் சாப்பிடாமலும் அங்கே தண்ணீர் குடிக்காமலும் நீ போன வழியாக திரும்பி வராமலும் இரு என்று யெகோவாவுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மைப்போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் யெகோவாவுடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடம் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடு திரும்பிப் போய் இவன் வீட்டிலே அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிறபோது அவனை திருப்பிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு யெகோவாவுடைய வார்த்தை உண்டானதால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதனை பார்த்து சத்தமிட்டு, உன்னுடைய தேவனாகிய யெகோவா உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் யெகோவாவுடைய வார்த்தையை மீறி அப்பம் சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின இடத்திற்கு நீ திரும்பிப் போய் அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் உன்னுடைய சடலம் உன்னுடைய பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அவன் சாப்பிட்டு குடித்து முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்தான். அவன் போன பிறகு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவனுடைய சடலம் வழியில் கிடந்தது. கழுதை அதன் அருகில் நின்றது. சிங்கமும் சடலத்தின் அருகில் நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனிதர்கள் வழியிலே கிடந்த சடலத்தையும் சடலத்தின் அருகில் நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப செய்த தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் யெகோவாவுடைய வாக்கை மீறிய தேவனுடைய மனிதன்தான். யெகோவா அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே யெகோவா அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக்கொடுத்தார். அது அவனை தாக்கி கொன்று போட்டது என்று சொல்லி தன் மகன்களை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்துக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவனுடைய சடலத்தையும் சடலத்தின் அருகில் கழுதையும் சிங்கமும் நிற்பதையும் கண்டான். அந்த சிங்கம் சடலத்தை சாப்பிடவும் இல்லை, கழுதையை தாக்கவும் இல்லை. அப்பொழுது வயது முதிர்ந்த அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனின் சடலத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் அதை தன்னுடைய பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவனுடைய சடலத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான். அவனுக்காக, ஐயோ என்னுடைய சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனை அடக்கம் செய்த பின்பு அவன் தன்னுடைய மகன்களை நோக்கி, நான் மரணமடையும் போது தேவனுடைய மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் செய்து அவனுடைய எலும்புகளின் அருகில் என்னுடைய எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய எல்லா கோவில்களுக்கும் விரோதமாக கூறிய யெகோவாவுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்றான். இதற்கு பின்பு யெரொபெயாம் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் மக்களில் தாழ்ந்தவர்களை மேடைகளின் ஆசாரியர்களாக்கினான். எவன்மேல் அவனுக்கு விருப்பம் இருந்ததோ அவனை பிரதிஷ்டை செய்தான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர்களானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அவர்களை நீக்கி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமானது. 1 ராஜாக்கள் அத்தியாயம் 14. அக்காலத்திலே யெரொபெயாமின் மகனாகிய அபியா வியாதியால் படுத்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ எழுந்து, நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி வேஷம் மாறி சீலோவுக்குப் போ. இந்த மக்களின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடு சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன்னுடைய கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடம் போ. பிள்ளைக்கு நடக்கப்போகிறது என்னவென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். யெரொபெயாமின் மனைவி அப்படியே செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்குப் போய் அகியாவின் வீட்டிற்குள் நுழைந்தாள். அகியாவோ முதிர் வயதானதால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்க முடியாமல் இருந்தான். யெகோவா அகியாவிடம், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாக இருக்கிற தன்னுடைய மகனுக்காக உன்னிடம் ஒரு ஆலோசனை கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன இன்னபடியாக சொல்ல வேண்டும். அவள் உள்ளே நுழைகிறபோது தன்னை வேறு பெண்ணாக காட்டுவாள் என்றார். எனவே வாசற்படிக்குள் நுழையும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே, அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை வேறு பெண்ணாக ஏன் காட்டுகிறாய்? துக்கசெய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறது என்னவென்றால், மக்களிடத்திலிருந்து உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என்னுடைய மக்களின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வீட்டாரினுடைய கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என்னுடைய கற்பனைகளைக் கைக்கொண்டு என்னுடைய பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன்னுடைய முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என்னுடைய ஊழியக்காரனாகிய தாவீதைப் போல நீ இல்லாமல் உனக்கு முன்னே இருந்த எல்லோரையும் விட பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தெய்வங்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் ஏற்படுத்தி என்னை உனக்கு பின்னே தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ, நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் தீங்கை வரச்செய்து யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய்கூட இல்லாதபடி இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் அழித்து குப்பை கழித்து போடுவது போல யெரொபெயாமுக்கு பின் வருபவர்களை அவர்கள் முழுவதும் அழியும் வரை கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் குடும்பத்தார்களில் பட்டணங்களில் சாகிறவனை நாய்கள் சாப்பிடும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் சாப்பிடும். யெகோவா இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன்னுடைய வீட்டுக்குப் போ. உன்னுடைய கால்கள் பட்டணத்திற்குள் நுழையும்போது பிள்ளை செத்துப்போவான். அவனுக்காக இஸ்ரவேலர்கள் எல்லோரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக அவனிடம் நல்ல காரியம் காணப்பட்டதால் யெரொபெயாமின் வீட்டாரில் அவன் ஒருவனே கல்லறைக்குப் போவான். ஆனாலும் யெகோவா தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்பச் செய்வார். அவன் அந்த நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை அழிப்பான். இப்போதே இது நடக்கும். தண்ணீரில் நாணல் அசைகிறது போல யெகோவா இஸ்ரவேலை முறித்து அசையச் செய்து அவர்களுடைய முன்னோர்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து யெகோவாவுக்கு கோபம் உண்டாக்கியதால் அவர்களை ஐப்பிராத்து நதிக்கு மறுபுறம் சிதறடித்து யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்யச் செய்ததுமான பாவத்தினால் இஸ்ரவேலை ஒப்புக்கொடுத்து விடுவார் என்றான். அப்பொழுது யெரொபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் வாசற்படியிலே வரும்போது பிள்ளை செத்துப்போனான். யெகோவா தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் செய்து இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவனுக்காக துக்கம் அனுசரித்தார்கள். யெரொபெயாம் யுத்தம் செய்ததும் ஆட்சி செய்ததுமான அவனுடைய மற்ற செயல்பாடுகள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யெரொபெயாம் 22 வருடங்கள் ஆட்சி செய்தான். அவன் இறந்து தன்னுடைய முன்னோர்களோடு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனுடைய மகனாகிய நாதாப் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். சாலமோனின் மகனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ஆட்சி செய்தான். ரெகொபெயாம் ராஜாவாயிருக்கிறபோது 41 வயதாக இருந்தான். யெகோவா தம்முடைய நாமம் வெளிப்படும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருடங்கள் ஆட்சி செய்தான். அம்மோனிய பெண்ணான அவனுடைய தாயின் பெயர் நாகமாள். யூதா மக்கள் யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்களுடைய பிதாக்கள் செய்த எல்லாவற்றையும் விட அவருக்கு அதிகமாக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த எல்லா மேட்டின் மேலும் பச்சையான எல்லா மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே ஆண் விபச்சாரக்காரர்களும் இருந்தார்கள். யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட தேசங்களுடைய அருவறுப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். ரெகொபெயாம் அரசாட்சி செய்யும் 5 வருடத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு எதிராக வந்து யெகோவாவுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்த பொன் கேடகங்கள் ஆகிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல கேடகங்களை செய்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற காவற்காரர்களுடைய தளபதிகளின் கையில் ஒப்புவித்தான். ராஜா யெகோவாவுடைய ஆலயத்திற்குள் நுழையும்போது அரண்மனை காவலர்கள் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்களுடைய அறையிலே வைப்பார்கள். ரெகொபெயாமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகொபெயாம் இறந்து தன்னுடைய முன்னோர்களோடு தாவீதின் நகரத்தில் தன்னுடைய பிதாக்களுக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டான். அம்மோனிய பெண்ணான அவனுடைய தாய்க்கு நாகமாள் என்று பெயர். அவனுடைய மகனாகிய அபியாம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 15. நெபாயோத்தின் மகனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18-ஆம் வருடத்திலே அபியாம் யூதா தேசத்திற்கு ராஜாவாகி 3 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அப்சலோமின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். தன்னுடைய தகப்பன் தன் காலத்திற்கு முன்பு செய்த எல்லா பாவங்களிலும் தானும் நடந்தான். அவனுடைய இருதயம் அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன்னுடைய தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை. ஆனாலும் தாவீதுக்காக அவனுடைய தேவனாகிய யெகோவா அவனுக்குப் பிறகு அவனுடைய மகனை எழும்பச் செய்வதாலும் எருசலேமை நிலைநிறுத்துவதாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனான உரியாவின் காரியம் ஒன்று தவிர யெகோவா தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்தவைகளையெல்லாம் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் இறந்த பின்பு அவனுடைய முன்னோர்களோடு அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்தார்கள். அவனுடைய மகனாகிய ஆசா அவனுடைய இடத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20-ஆம் வருடத்திலே ஆசா யூதா தேசத்திற்கு ராஜாவாகி 41 வருடங்கள் எருசலேமில் அரசாட்சி செய்தான். அப்சலோமின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். ஆசா தன்னுடைய தகப்பனாகிய தாவீதைப் போல் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் ஆண் விபச்சாரக்காரர்களை தேசத்திலிருந்து அகற்றி தன்னுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தின அருவறுப்பான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை ஏற்படுத்தின தன்னுடைய தாயாகிய மாகாளையும் ராணியாக இல்லாதபடி விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா அழித்து கீதரோன் ஆற்றின் அருகில் சுட்டெரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் அவனுடைய இருதயம் யெகோவாவோடு இணைந்திருந்தது. தன்னுடைய தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிப்பொருட்களையும் அவன் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடம் போக்குவரத்தாக இல்லாதபடி இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா யெகோவாவுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலம் தமஸ்குவில் வாழ்ந்த எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் மகன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிற்கு கொடுத்தனுப்பி எனக்கும் உமக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாக வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகிப் போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளிப்போடும் என்று சொல்லச் சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவின் சொல்லைக் கேட்டு தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு எதிராக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரேத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தையும் தோற்கடித்தான். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்துவிட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லோரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர அறிவிப்பு கொடுத்து அவைகளால் பென்யமீன் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா செயல்பாடுகளும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவைகளும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் முதிர்வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி வந்திருந்தது. ஆசா இறந்த பின்பு தன்னுடைய முன்னோர்களோடு தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகனாகிய யோசபாத் அவனுடைய இடத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2-ஆம் வருடத்திலே யெரொபெயாமின் மகனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருடம் இஸ்ரவேலின் மேல் ஆட்சி செய்தான். அவன் யெகோவாவுடைய பார்வைக்கு தீங்கானதை செய்து தன்னுடைய தகப்பனுடைய வழியிலும் அவன் இஸ்ரவேலைப் பாவஞ்செய்யச்செய்த அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் மகனான பாஷா அவனுக்கு எதிராக சதிசெய்து நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தர்களுக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகையிட்டிருக்கும்போது பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டிப்போட்டான். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் அரசாட்சியின் வருடத்திலே அவனை கொன்று போட்ட பின்பு அவனுடைய இடத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்யச்செய்ததுமான பாவங்களினாலும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு உண்டாக்கின கோபத்தினாலும் யெகோவா சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின்பு அவன் யெரொபெயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்தவைகளும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருட அரசாட்சியிலே அகியாவின் மகனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருடங்கள் ஆண்டு யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்யச் செய்த அவனுடைய பாவத்திலும் நடந்தான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 16. பாஷாவுக்கு எதிராக யெகோவாவுடைய வார்த்தை ஆனானியின் மகனாகிய ஏகுவுக்கு உண்டானது. அவர், நான் உன்னை குப்பையிலிருந்து உயர்த்தி உன்னை என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கும்போது நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேல் தங்களுடைய பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்யச் செய்கிறபடியால் இதோ நான் பாஷாவுக்கு பின்பு வருபவர்களையும் அவனுடைய வீட்டாருக்கு பின்பு வருபவர்களையும் அழித்து போட்டு உன்னுடைய வீட்டை நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் சாப்பிடும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் சாப்பிடும் என்றார். பாஷாவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. பாஷா இறந்து தன்னுடைய பிதாக்களோடு திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகனாகிய ஏலா அவனுடைய இடத்தில் ராஜாவானான். பாஷா தன்னுடைய கைகளின் செய்கையால் யெகோவாவுக்கு கோபமுண்டாக்கி அவருடைய பார்வைக்கு செய்த எல்லா தீமையினால் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதால் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவனுடைய வீட்டுக்கும் எதிராக அனானியின் மகனாகிய ஏகு என்னும் தீர்க்கதரிசியினால் யெகோவாவுடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26 வருடத்திலே பாஷாவின் மகனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருடங்கள் ஆட்சி செய்தான். ரதங்களில் பாதிப்பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவனுடைய வேலைக்காரன் அவனுக்கு விரோதமாக சதி செய்து அவன் திர்சாவிலே அந்த இடத்தின் அரண்மனை பொறுப்பாளன் அர்சாவின் வீட்டிலே குடிவெறியில் இருக்கும்போது சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருடத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவனுடைய இடத்தில் ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் வீட்டார்களையெல்லாம் வெட்டி போட்டான். அவனுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ சுவரில் நீர்விடும் ஒரு நாயையோ அவன் உயிரோடு வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவனுடைய மகனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு கோபமுண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய வைத்ததுமான அவர்களுடைய எல்லா பாவங்களினால் யெகோவா தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரையெல்லாம் அழித்து போட்டான். ஏலாவின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்தவைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருடத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 ராஜாவாக இருந்தான். மக்கள் அப்பொழுது பெலிஸ்தர்களுக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக முகாமிட்டிருந்தார்கள். சிம்ரி சதி செய்து ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே முகாமிட்டிருந்த மக்கள் கேட்டபோது இஸ்ரவேலர்களெல்லாம் அந்த நாளிலே முகாமிலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனோடு இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் நுழைந்து தான் இருக்கிற ராஜ அரண்மனையை தீயிட்டுக் கொளுத்தி அதிலே செத்தான். அவன் யெகோவாவின் பார்வைக்குத் தீமையானதைச் செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலைப் பாவம் செய்யச்செய்த அவனுடைய பாவத்திலும் நடந்ததால் அப்படி நடந்தது. சிம்ரியின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்த அவனுடைய சதியும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் இரண்டு வகுப்பாகப் பிரிந்து பாதி மக்கள் கீனாத்தின் மகனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி மக்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் மகனாகிய திப்னியை பின்பற்றின மக்களை விட உம்ரியை பின்பற்றின மக்கள் பலப்பட்டார்கள். திப்னி இறந்து போனான், உம்ரி அரசாட்சி செய்தான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31 வருடத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருடங்கள் அரசாட்சி செய்தான். அவன் திர்சாவிலே 6 வருடங்கள் அரசாட்சி செய்து பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாக இருந்த சேமேருடைய பெயரின்படியே சமாரியா என்னும் பெயரை வைத்தான். உம்ரி யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்து தனக்கு முன்னே இருந்த எல்லோரையும் விட கேடாக நடந்து நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் எல்லா வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு தங்களுடைய வீணான விக்கிரகங்களினாலே கோபம் ஏற்படுத்தும்படியாக இஸ்ரவேலை பாவம் செய்யச் செய்த அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற செயல்பாடுகளும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. உம்ரி இறந்து தன்னுடைய முன்னோர்களோடு சமாரியாவிலே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகனாகிய ஆகாப் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38 வருடத்தில் உம்ரியின் மகனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருடங்கள் அரசாட்சி செய்தான். உம்ரியின் மகனாகிய ஆகாப் தனக்கு முன்னே இருந்த எல்லோரையும் விட யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்தான். நேபாத்தின் மகனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியமென்று நினைத்ததைப் போல அவன் சீதோனியர்களின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் மகள் ஏசபேலை திருமணம் செய்ததுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் தொழுது அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னே இருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை விட அதிகமாக செய்து வந்தான். அவனுடைய நாட்களிலே பெத்தேல் ஊரை சேர்ந்த ஈயேல் எரிகோவை கட்டினான். யெகோவா நூனின் மகனாகிய யோசுவாவைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது அபிராம் என்னும் தன்னுடைய மூத்த மகனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது செகூப் என்னும் தன்னுடைய இளைய மகனையும் சாக கொடுத்தான்.
1 ராஜாக்கள் அத்தியாயம் 17. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என்னுடைய வார்த்தை இல்லாமல் இந்த வருடங்களிலே பனியும் மழையும் பெய்யாமல் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு யெகோவாவுடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அவர், நீ இந்த இடத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கிப் போய் யோர்தான் நதிக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றின் அருகில் ஒளிந்துகொள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உனக்கு உணவளிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் யெகோவாவுடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றின் அருகில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு காலையில் அப்பமும் இறைச்சியும் மாலையில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாததால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போனது. அப்பொழுது யெகோவாவுடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அவர், நீ எழுந்து சீதோனை சேர்ந்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன்னுடைய கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தவிர என்னிடத்தில் ஒரு அப்பமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு சாப்பிட ஒன்றுமில்லாமையால் செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த இரண்டு விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன்னுடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அப்பத்தை செய்து என்னிடம் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன்னுடைய மகனுக்கும் செய்யலாம். யெகோவா தேசத்தின்மேல் மழையை கட்டளையிடும் நாள் வரையும் பானையில் இருந்த மாவு தீர்ந்து போவதும் இல்லை, கலத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவளுடைய வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். யெகோவா எலியாவைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு தீர்ந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த பெண்ணின் மகன் வியாதிப்பட்டு படுத்தான். அவனுடைய உயிர் போகும் வரை அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனிதனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னுடைய அக்கிரமத்தை நினைக்கச் செய்யவும் என்னுடைய மகனை சாகச் செய்யவுமா என்னிடம் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன்னுடைய மகனை என்னிடத்தில் கொடு என்று சொல்லி அவனை அவளுடைய மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன்னுடைய கட்டிலின் மேல் வைத்து, என்னுடைய தேவனாகிய யெகோவாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாகச் செய்ததால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று யெகோவாவை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று முறை குப்புற விழுந்து, என்னுடைய தேவனாகிய யெகோவாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரச் செய்யும் என்று யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்தான். யெகோவா எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவனுடைய தாயினிடம் கொடுத்து, பார், உன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த பெண் எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனிதன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து வரும் யெகோவாவுடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 18. அநேக நாட்கள் சென்று மூன்றாம் வருடமாகும்போது யெகோவாவுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின்மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கப் போனான். பஞ்சமோ சமாரியாவிலே கொடியதாக இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை பொறுப்பாளனாகிய ஒபதியாவை அழைத்தான். ஒபதியா யெகோவாவுக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான். ஏசபேல் யெகோவாவின் தீர்க்கதரிசிகளை கொல்லுகிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50-50 பேராக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் எல்லா மிருக ஜீவன்களையும் சாகவிடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் கிடைக்குமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பிரித்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறொரு வழியாகவும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிராக வந்தான். அவன் எலியாவை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என்னுடைய எஜமானாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான்தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன்னுடைய எஜமானுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகா பெண்ணை கொன்று போடும்படி நீர் உமது அடியானை அவனுடைய கையில் ஒப்புக்கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என்னுடைய எஜமான் மனிதர்களை அனுப்பாத தேசமும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய யெகோவாவின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்திலும் அந்த தேசத்திலும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். இப்போதும் நீ போய் உன்னுடைய எஜமானுக்கு, இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்கிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை யெகோவாவுடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடம் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை பார்க்காவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் யெகோவாவுக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் யெகோவாவின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் யெகோவாவுடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு குகையிலே 50-50 பேராக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செயல் என்னுடைய எஜமானுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என்னுடைய எஜமான் என்னைக் கொன்று போட நீர், இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்குச் சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்குக் காண்பிப்பேன் என்று சேனைகளின் யெகோவாவுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடன் ஆகாப் எலியாவை சந்திக்கப் போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கச் செய்கிறவன் நீயல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கச் செய்கிறவன் நான் அல்ல, யெகோவாவின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கச் செய்கிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடம் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூட்டி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா எல்லா மக்களுக்கும் அருகில் வந்து, நீங்கள் எதுவரைக்கும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? யெகோவா தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். மக்கள் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா மக்களை நோக்கி, யெகோவாவின் தீர்க்கதரிசிகளில் மீதியாக இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அவர்கள் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை துண்டு துண்டாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கட்டும். நான் மற்ற காளையையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் யெகோவாவுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் பதில் சொல்லும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு மக்கள் எல்லோரும், இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகராக இருப்பதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் செய்து நெருப்பு போடாமல் உங்கள் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் செய்து, பாகாலே எங்களுக்கு பதில் சொல்லும் என்று காலை துவங்கி மதியானம் வரை பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் வரவில்லை, பதில் கொடுப்பவரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையில் எலியா அவர்களை கேலி செய்து, உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள், அவன் தெய்வமாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது வேலையாக இருப்பான், அல்லது பயணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாக கூப்பிட்டு தங்களுடைய வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் வரை கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு மாலை பலி செலுத்தும் நேரம் வரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, பதில் கொடுப்பவரும் இல்லை, கவனிப்பவர்களும் இல்லை. அப்பொழுது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றான். எல்லா மக்களும் அவன் அருகில் வந்தபோது தகர்க்கப்பட்ட யெகோவாவுடைய பலிபீடத்தை அவன் பழுது பார்த்து, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, யெகோவாவுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய மகன்களால் உண்டான கோத்திரங்களுடைய எண்ணிக்கையின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களால் யெகோவாவுடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடம் இருக்கும்படி ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை துண்டு துண்டாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2வது முறையும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2வது முறையும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3வது முறையும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3வது முறையும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். மாலை பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய யெகோவாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கச் செய்யும். யெகோவாவே, நீர் தேவனாகிய யெகோவா என்றும் தேவரீர் தங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த மக்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது யெகோவாவிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் எரித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கிப்போட்டது. மக்களெல்லோரும் இதைக் கண்டபோது முகங்குப்புற விழுந்து, யெகோவாவே தெய்வம், யெகோவாவே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பிப்போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், சாப்பிட்டு குடியும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் சாப்பிட்டு குடிக்கப் போனான். பின்பு எலியா கர்மேல் மலையிலுள்ள சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலில் படும்படி குனிந்து தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தை நோக்கி பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் ஏழு முறை போய் பார் என்றான். ஏழாவது முறை இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவுள்ள ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் இருண்டு பெருமழை உண்டானது. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரயேலுக்கு போனான். யெகோவாவுடைய கை எலியாவின் மேல் இருந்ததால் அவன் தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரயேலுக்கு வரும் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 19. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவிடம் ஆள் அனுப்பி, அவர்களிலே ஒவ்வொருவனுடைய உயிருக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன்னுடைய உயிருக்கு செய்யாமற் போனால் தெய்வங்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற யூதாவைச் சேர்ந்த பெயசபாவுக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பயணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் யெகோவாவே, என்னுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என்னுடைய முன்னோர்களை விட நல்லவன் இல்லை என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழே படுத்து தூங்கினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றான். அவன் விழித்து பார்த்தபோது இதோ நெருப்பில் சுடப்பட்ட அப்பமும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவனுடைய தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் சாப்பிட்டு குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். யெகோவாவுடைய தூதன் திரும்ப இரண்டாவது முறையும் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்து சாப்பிட்டு குடித்து அந்த உணவின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய மலைவரையும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு குகைக்குள் போய் தங்கினான். இதோ யெகோவாவுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய யெகோவாவுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாக இருக்கிறேன், என்னுடைய உயிரையும் எடுக்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து யெகோவாவுக்கு முன்பாக மலையின் மேல் நில் என்றார். அப்பொழுது இதோ யெகோவா கடந்து போனார். யெகோவாவுக்கு முன்பாக மலைகளை பிளக்கிறதும் பாறைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டானது. ஆனாலும் அந்த காற்றிலே யெகோவா இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி அதிர்ச்சியிலும் யெகோவா இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டானது. அக்கினியிலும் யெகோவா இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்பு அமைதியான மெல்லிய சத்தம் உண்டானது. அதை எலியா கேட்டபோது தன்னுடைய சால்வையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டானது. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய யெகோவாவுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் மீதியாக இருக்கிறேன், என்னுடைய உயிரையும் எடுக்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது யெகோவா அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்திற்கு திரும்பிப் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்து, பின்பு நிம்சியின் மகனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்து, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவை உன்னுடைய இடத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாமலிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்களை பூட்டி உழுத சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் வரை போய் அவன் மேல் தன்னுடைய சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பின்னே ஓடி, நான் என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன், இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரங்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து மக்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின்னே சென்று அவனுக்கு பணிவிடை செய்தான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 2. தாவீது மரணமடையும் காலம் நெருங்கிய போது அவன் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூமியில் உள்ள யாவரும் மரிப்பது போல மரிக்கப் போகிறேன். நீ திடன் கொண்டு தைரியமானவனாக இரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திசாலியாக இருப்பதற்கும் யெகோவா என்னை குறித்து, உன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாக நடக்கும்படி தங்கள் தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கத்தக்க ஆண் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன்னுடைய தேவனாகிய யெகோவாவுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய கட்டளைகளை காப்பாயாக. செருயாவின் மகனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 தளபதிகளாகிய நேரின் மகன் அப்னேருக்கும் ஏத்தேரின் மகன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களைக் கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன்னுடைய இடுப்பிலுள்ள வாரிலும் தன்னுடைய கால்களில் இருந்த காலணிகளிலும் சிந்திவிட்டானே. ஆகையால் உன்னுடைய ஞானத்தின்படியே நீ செய்து அவனுடைய நரைமுடி சமாதானமாக பாதாளத்தில் இறங்கவிடாமலிரு. கீலேயாத்தியனான பர்சிலாயியின் மகன்களுக்கு தயவு செய்வாயாக. அவர்கள் உன்னுடைய பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன்னுடைய சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகும்போது அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். மேலும் பகூரிம் ஊரை சேர்ந்த பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடம் இருக்கிறான். நான் மகனாயீமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை மிகவும் மோசமாக சபித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிரே வந்ததால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று யெகோவா மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆனாலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று நினைக்காதே. நீ புத்திமான். அவனுடைய நரைமுடியை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்கச் செய்ய நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பின்பு தாவீது தன்னுடைய முன்னோர்களோடு மரணமடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாட்சி செய்த நாட்கள் 40 வருடங்கள். அவன் எப்ரோனில் 7 வருடங்களும் எருசலேமில் 33 வருடங்களும் ஆட்சி செய்தான். சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவனுடைய அரசாட்சி மிகவும் உறுதிப்பட்டது. ஆகீத்தின் மகனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடம் வந்தான். நீ சமாதானமாக வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, சமாதானமாகத்தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன், உம்மோடு நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாக இருந்தது என்றும் நான் அரசாள்வதற்கு இஸ்ரவேலர்கள் எல்லோரும் என்னை எதிர்பார்த்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் அரசாட்சி என்னை விட்டு தாண்டி என்னுடைய சகோதரனுடையதானது. யெகோவாவால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுது நான் உம்மிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனேம் ஊரை சேர்ந்த அபிஷாகை எனக்கு அவர் திருமணம் செய்து கொடுக்க அவரோடு பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடம் பேசுவேன் என்றாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடம் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்து அவளுக்கு எதிர்வந்து அவளை வணங்கி தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன்னுடைய வலபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு இருக்கையை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மிடம் ஒரு சிறிய விண்ணப்பத்தை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என்னுடைய தாயாரே, கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊரை சேர்ந்த அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றாள். ராஜாவாகிய சாலமோன் தன்னுடைய தாயாருக்கு மறுமொழியாக, நீர் சூனேம் ஊரை சேர்ந்த அபிஷாகை அதோனியாவுக்கு ஏன் கேட்கிறாய்? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன். அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செருயாவின் மகன் யோவாப்புக்குமே அதை கேளும் என்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன்னுடைய உயிருக்கு சேதம் உண்டாக்கும்படி சொல்லாமலிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யட்டும் என்று யெகோவாமேல் ஆணையிட்டு இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலை செய்யப்படுவான் என்று என்னை உறுதிப்படுத்தினவரும் என்னை என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கச் செய்து தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டினவருமாகிய யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் மகன் பெனையாவுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினான். பெனையா அதோனியாவை கண்டுபிடித்து அவனை கொன்று போட்டான். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன்னுடைய நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்குரியவனாக இருந்தும் நீ என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக யெகோவாகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்ததாலும் என்னுடைய தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்ததாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். அப்படியே யெகோவா சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை யெகோவாவுடைய ஆசாரியனாக இல்லாதபடி தள்ளி போட்டான். நடந்த இந்த செய்தி யோவாப்புக்கு வந்தபோது அவன் யெகோவாவுடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பக்கம் சாயாதவனாக இருந்தும் அதோனியாவின் பக்கம் சாய்ந்திருந்தான். யோவாப் யெகோவாவின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிபீடத்தின் அருகில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது சாலமோன் யோய்தாவின் மகனாகிய பெனையாவை அனுப்பி, நீ போய் அவனை கொலை செய் என்றான். பெனையா யெகோவாவின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனையா ராஜாவிடம் போய் யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு பதில் கொடுத்தான் என்று மறுசெய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் செய்து இவ்விதமாக யோவாப் காரணமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என்னுடைய தகப்பன் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு. அவன் தன்னை விட நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேர்களாகிய நேரின் மகன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவனையும் ஏத்தேரின் மகன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவனையும் தாக்கி என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை யெகோவா அவனுடைய தலையின் மேல் திரும்பச் செய்வாராக. இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவனுடைய சந்ததியினர்களின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவருடைய சந்ததியினர்களுக்கும் அவருடைய வீட்டார்களுக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் யெகோவாவாலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் மகன் பெனையா போய் அவனை தாக்கி அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்திலிருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் மகன் பெனையாவை இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் இடத்திலும் வைத்தான். பின்பு ராஜா சீமேயையை அழைத்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கேயிருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேயே குடியிரு. நீ வெளியே போய் கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாவாய். அப்பொழுது உன்னுடைய இரத்த பழி உன்னுடைய தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள் என்றான். சீமேயி ராஜாவை பார்த்து, அது நல்ல வார்த்தை, ராஜாவாகிய என்னுடைய ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாட்கள் எருசலேமிலே குடியிருந்தான். 3 வருடங்கள் சென்றபோது சீமேயியின் வேலைக்காரர்கள் 2 பேர் மாக்காவின் மகனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவிடம் ஓடிப்போனார்கள். உன்னுடைய வேலைக்காரர்கள் காத் ஊரிலே இருக்கிறார்கள் என்று சீமேயிக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமேயி எழுந்து தன்னுடைய கழுதையின்மேல் சேணம் வைத்து தன்னுடைய வேலைக்காரர்களைத் தேட காத் ஊரிலிருக்கிற ஆகீசிடம் புறப்பட்டு போனான். இப்படி சீமேயி போய் தன்னுடைய வேலைக்காரர்களை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான். சீமேயி எருசலேமிலிருந்து காத் ஊருக்குப் போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா சீமேயியை அழைத்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாவாய் என்பதை நீ நிச்சயமாக அறிந்துகொள் என்று நான் உன்னை யெகோவா மேல் ஆணையிடச் செய்து உனக்கு மிகவும் உறுதியாக சொல்லியிருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? நீ யெகோவாவின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையையும் கை கொள்ளாமற் போனது என்ன என்று சொல்லி, பின்னும் ராஜா சீமேயியை பார்த்து, நீ என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா தீங்கையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் யெகோவா உன்னுடைய தீங்கை உன்னுடைய தலையின் மேல் திரும்பச் செய்வார். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் யெகோவாவுக்கு முன்பாக உறுதியாக இருக்கும் என்று சொல்லி ராஜா யோய்தாவின் மகனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவனை கொன்று போட்டான். அரசாட்சி சாலமோனின் கையிலே உறுதிப்பட்டது. 1 ராஜாக்கள் அத்தியாயம் 20. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன்னுடைய படையையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகையிட்டு அதின் மேல் யுத்தம் செய்தான். அவனோடு 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவிடம் தூதுவர்களை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய பெண்களும் உன்னுடைய மகன்களுக்குள் சிறந்தவர்களாக இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு மறுமொழியாக, ராஜாவாகிய என்னுடைய எஜமானனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். அந்த தூதுவர்கள் திரும்பவும் வந்து, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய வெள்ளியையும் பொன்னையும் பெண்களையும் மகன்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி அனுப்பினேனே, ஆனாலும் நாளை இந்த நேரத்தில் என்னுடைய வேலைக்காரர்களை உன்னிடம் அனுப்புவேன். அவர்கள் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய வேலைக்காரர்களின் வீடுகளையும் சோதித்து உன்னுடைய கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பர்களையெல்லாம் அழைத்து, இவன் ஆபத்தை தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என்னுடைய பெண்களையும் என்னுடைய மகன்களையும் என்னுடைய வெள்ளியையும் என்னுடைய பொன்னையும் கேட்க இவன் என்னிடம் ஆள் அனுப்பினபோது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது எல்லா மூப்பர்களும் எல்லா மக்களும் அவனை பார்த்து, நீர் அவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனாதாத்தின் தூதுவர்களை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என்னுடைய எஜமானுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் முறை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். தூதுவர்கள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடம் ஆள் அனுப்பி, எனக்கு பின்னே செல்லுகிற மக்கள் எல்லோரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாக இருந்தால் தெய்வங்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா மறுமொழியாக, ஆயுதம் அணிந்திருக்கிறவன் ஆயுதம் பிடுங்கி போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டக்கூடாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய ஆட்களை நோக்கி, யுத்தம் செய்ய ஆயத்தம் செய்யுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் யுத்தம் செய்ய ஆயத்தம் செய்தார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடம் வந்து, அந்த ஏராளமான மக்கள் கூட்டத்தையெல்லாம் கண்டாயா? இதோ நானே யெகோவா என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன்னுடைய கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். யாரைக் கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் வீரர்களைக் கொண்டு என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் வீரர்களை எண்ணி பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் மக்களாகிய எல்லா மக்களின் எண்ணிக்கையும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக இருந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடிவெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் வீரர்கள் முதலில் புறப்படுகிறபோது பெனாதாத் அனுப்பின மனிதர்கள், சமாரியாவிலிருந்து மனிதர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் வீரர்களான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்ப்பட்டவர்களை வெட்டினார்கள். சீரியர்கள் பயந்தோடி போனார்கள், இஸ்ரவேலர்கள் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின்மேல் ஏறி சில குதிரை வீரர்களோடு தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் இரதங்களையும் தாக்கி சீரியர்களில் பெரிய அழிவு உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடம் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்ய வேண்டியது என்னவென்று கவனித்து பாரும். அடுத்த வருடத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு எதிராக வருவான் என்றான். சீரியாவின் ராஜாவுடைய வேலைக்காரர்கள் அவனை பார்த்து, அவர்களுடைய தெய்வங்கள் மலை தெய்வங்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோடு சமபூமியிலே யுத்தம் செய்தால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீர் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்களுடைய இடத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக வீரர்களை ஏற்படுத்தி, நீர் சாக கொடுத்த வீரர்களுக்கு சரியாக வீரர்களையும் அந்த குதிரைகளுக்கு சரியாக குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியாக ரதங்களையும் எண்ணி பார்த்துக் கொள்ளும். பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் செய்து நிச்சயமாக அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். அடுத்த வருடத்திலே பெனாதாத் சீரியர்களை எண்ணி பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் செய்ய ஆப்பெக்குக்கு வந்தான். இஸ்ரவேல் மக்களும் எண்ணிக்கை பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு மந்தையைப் போல முகாமிட்டார்கள். தேசம் சீரியர்களால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனிதன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, யெகோவா பள்ளத்தாக்குகளின் தேவனாக இல்லாமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர்கள் சொல்லியிருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான மக்கள் கூட்டத்தை எல்லாம் உன்னுடைய கையிலே ஒப்புக்கொடுத்தேன், அதினால் நானே யெகோவா என்று நீங்கள் அறிவீர்கள் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். 7 நாட்கள் வரை அவர்கள் நேருக்கு நேராக முகாமிட்டிருந்தார்கள். 7 நாளில் யுத்தம் துவங்கி இஸ்ரவேல் மக்கள் ஒரே நாளிலே சீரியர்களில் 100,000 காலாட்களை கொன்று போட்டார்கள். மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடிப்போனார்கள். அங்கே மீதியாக இருந்த 27,000 பேரின் மேல் மதில் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையில் பதுங்கினான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம், நாங்கள் சணலாடைகளை எங்களுடைய இடுப்புகளில் கட்டி கயிறுகளை எங்களுடைய தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடம் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோடு வைப்பார் என்று சொல்லி சணலாடைகளை தங்களுடைய இடுப்புகளில் கட்டி கயிறுகளை தங்களுடைய தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடம் வந்து என்னை உயிரோடு வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் செய்கிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன் என்னுடைய சகோதரன் என்றான். அந்த மனிதர்கள் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடம் வந்தபோது அவனை தன்னுடைய ரதத்தில் ஏற்றி கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என்னுடைய தகப்பன், உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன், என்னுடைய தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை செய்து அவனை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் மகன்களில் ஒருவன் யெகோவாவுடைய வார்த்தையின்படி தன்னுடைய நண்பனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனிதன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ யெகோவாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவுடனே ஒரு சிங்கம் இவனைக் கண்டு கொன்று போட்டது. அதின் பின்பு அவன் வேறொருவனைக் கண்டு, என்னை அடி என்றான். அந்த மனிதன் அவனை காயமுண்டாக அடித்தான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன்னுடைய முகத்தின்மேல் சாம்பலை போட்டு மாறு வேடமிட்டு வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா அவ்வழியாக வருகிறபோது அவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து, இந்த மனிதனை பாதுகாப்பாக வைத்திரு, இவன் தப்பிப்போனால் உன்னுடைய உயிர் அவன் உயிருக்கு சமமாக இருக்கும், அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் வேலையாக இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாக தன்னுடைய முகத்தின் மேல் இருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, கொலை செய்வதற்கு நான் நியமித்த மனிதனை உன்னுடைய கையிலிருந்து தப்பிப்போகும்படி நீ விட்டதால் உன்னுடைய உயிர் அவனுடைய உயிருக்கு ஈடாகவும் உன்னுடைய மக்கள் அவனுடைய மக்களுக்கு இணையாகவும் இருக்கும் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அதினால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் கோபமுமாக தன்னுடைய வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான்.
1 ராஜாக்கள் அத்தியாயம் 21. இவைகளுக்குப் பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்திற்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனையின் அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி, உன்னுடைய திராட்சை தோட்டம் என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பதால் அதை கீரை தோட்டமாக்கும்படி எனக்கு கொடு, அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என்னுடைய முன்னோர்களின் சுதந்தரத்தை உமக்கு தராதபடி யெகோவா என்னை காப்பாராக என்றான். இப்படி என்னுடைய முன்னோர்களின் சுதந்தரத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் கோபமுமாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து சாப்பிடாமல் தன்னுடைய கட்டிலின் மேல் படுத்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் அவனிடம் வந்து, நீர் சாப்பிடாதபடி உம்முடைய மனம் சோர்வாக இருப்பது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்தோடு பேசி உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு பிடித்திருந்தால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என்னுடைய திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் அரசாட்சி செய்கிறவர் அல்லவா, நீர் எழுந்து சாப்பிட்டு மனமகிழ்ச்சியாக இரும், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் ஆகாபின் பெயரால் கடிதங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த கடிதங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பர்களிடத்திற்கும் பெரியோர்களிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த கடிதங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று தெரியப்படுத்தி நாபோத்தை மக்களின் முன்பாக நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற வஞ்சகமான 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவன் மீது கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் பட்டணத்தில் குடியிருக்கிற மூப்பர்களும் பெரியோர்களுமாகிய அவன் பட்டணத்து மனிதர்கள் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின கடிதங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று தெரியப்படுத்தி நாபோத்தை மக்களின் முன்னே நிறுத்தினார்கள். அப்பொழுது வஞ்சகமான 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று மக்களுக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து, பிறகு ஏசபேலுக்கு நாபோத் கல்லெறியப்பட்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியப்பட்டு செத்ததை ஏசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாக கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். நாபோத் செத்துப்போனதை ஆகாப் கேட்டபோது அவன், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். யெகோவாவுடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டானது. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ, இதோ
அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று யெகோவா சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இடத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று யெகோவா சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என்னுடைய பகைவனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் தீங்கு வரச் செய்து உன்னுடைய சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாவது இல்லாதபடி இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் அழித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்யச் செய்ததால் உன்னுடைய குடும்பத்தை நேபோத்தின் மகனாகிய எரோபியாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் மகனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசேபேலையும் குறித்து யெகோவா, நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதிலருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் சாப்பிடும் என்றார். தன்னுடைய மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபைப் போல ஒருவனும் இல்லை. யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட எமோரியர்கள் செய்தபடியெல்லாம் அவன் அருவறுப்பான விக்கிரகங்களை பின்பற்றி மிகவும் அருவறுப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னுடைய ஆடைகளை கிழித்து தன்னுடைய சரீரத்தின் மேல் சணலாடையை போர்த்து கொண்டு உபவாசம் செய்து சணலாடையில் படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். அப்பொழுது யெகோவாவுடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதைக் கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதினால் நான் அவனுடைய நாட்களில் அந்த அழிவை வரச்செய்யாமல் அவனுடைய மகனுடைய நாட்களில் அதை அவனுடைய வீட்டின் மேல் வரச் செய்வேன் என்றார். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 22. சீரியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் 3 வருடங்கள் யுத்தமில்லாமல் இருந்தது. 3ஆம் வருடத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவிடம் போயிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வேலைக்காரர்களை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மாயிருப்பானேன் என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் செய்ய என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான். நீர் என்னுடைய மக்கள் உம்முடைய மக்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, யெகோவாவுடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து, நான் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் செய்ய போகலாமா போக வேண்டாமா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், ஓம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிவதற்கு இவர்களைத் தவிர யெகோவாவுடைய தீர்க்கதரிசி வேறே யாராவது இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, யெகோவாவிடம் விசாரித்து அறிவதற்கு இம்லாவின் மகனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா அதிகாரிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் மகனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவுமாகிய யோசபாத்தும் சமாரியாவின் வாசலுக்கு முன்பாக இருக்கும் திறந்த வெளியிலே ராஜ உடை அணிந்து கொண்டவர்களாக அவரவர் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் மகனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியர்களை தள்ளி அழித்து போடுவீர் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். எல்லா தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு நீர் போம், உமக்கு வாய்க்கும், யெகோவா அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் ராஜாவிற்கு நன்மையாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒரு வார்த்தையைப் போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, யெகோவா என்னிடம் சொல்வதையே சொல்லுவேன் என்று யெகோவாவுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவிடம் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் செய்ய போகலாமா போக வேண்டாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் போம், உமக்கு வாய்க்கும், யெகோவா அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ யெகோவாவுடைய நாமத்தில் உண்மையைத் தவிர வேறொன்றையும் என்னிடம் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை முறை உன்னை ஆணையிடச் செய்ய வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது மிகாயா, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன். அப்பொழுது யெகோவா, இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பக் கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மிகாயா சொன்னது, யெகோவாவுடைய வார்த்தையை கேளும். யெகோவா தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவரின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது யெகோவா, ஆகாப் போய் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து யெகோவாவுக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று யெகோவா அதைக் கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரின் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்கச் செய்வாய், போய் அப்படியே செய் என்றார். ஆதலால் யெகோவா பொய்யின் ஆவியை உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லோருடைய வாயிலும் கட்டளையிட்டார். யெகோவா உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின் மகனாகிய சிதேக்கியா அருகில் வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, யெகோவாவுடைய ஆவி எந்த வழியாக என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒளிந்து கொள்ள உள் அறையிலே பதுங்கும் அந்த நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்தின் தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் மகனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய், இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு வரும் வரை இவனுக்கு கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் யெகோவா என்னைக் கொண்டு பேசவில்லை என்று சொல்லி, மக்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் நுழைவேன், நீரோ ராஜ உடை அணிந்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் நுழைந்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் சிறியவர்களோடும் பெரியவர்களோடும் யுத்தம் செய்யாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். எனவே ரதங்களின் தலைவர்கள் யோசபாத்தை காணும்போது, இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் செய்ய அவனுக்கு நேராக வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர்கள் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒருவன் தெரியாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்களுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன்னுடைய ரத ஓட்டியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்திற்கு மறுபுறம் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியர்களுக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் இரத்தத்தின் தட்டிலே வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் அறிவிக்கப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் செய்தார்கள். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிறபோது யெகோவா சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவனுடைய இரத்தத்தை நக்கினது. ஆகாபின் மற்ற செயல்பாடுகளும் அவன் செய்தவைகளும் அவன் கட்டின அரண்மனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாப் மரணமடைந்து முன்னோர்களோடு அடக்கம் செய்யப்பட்ட பின்பு அவனுடைய மகனாகிய அகசியா அவனுடைய இடத்தில் ராஜாவானான். ஆசாவின் மகனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் அரசாட்சி செய்த 4 வருடத்தில் யூதாவின்மேல் ராஜாவானான். யோசபாத் ராஜாவாகிறபோது 35 வயதாக இருந்து 25 வருடங்கள் எருசலேமில் அரசாட்சி செய்தான். சில்கியின் மகளாகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபாள். அவன் தன்னுடைய தகப்பனாகிய ஆசாவின் வழிகளிலெல்லாம் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் யெகோவாவின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் மேடைகள் இடிக்கப்படவில்லை. மக்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடு சமாதானமாக இருந்தான். யோசபாத்தின் மற்ற செயல்பாடுகளும், அவன் காட்டிய வல்லமையும், அவன் செய்த யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. தன்னுடைய தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாக விட்டிருந்த ஆண் விபச்சாரக்காரர்களையும் அவனுடைய தேசத்திலிருந்து அற்றுப்போக செய்தான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதிராஜா ஒருவன் இருந்தான். பொன்னுக்காக ஓப்பீருக்குப் போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போனது. அப்பொழுது ஆகாபின் மகனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என்னுடைய வேலைக்காரர்கள் உம்முடைய வேலைக்காரர்களோடு கப்பல்களில் போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. யோசபாத் மரணமடைந்து தாவீதின் நகரத்தில் தன்னுடைய முன்னோர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய மகனாகிய யோராம் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். ஆகாபின் மகனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17 வருடத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருடங்கள் அரசாட்சி செய்து யெகோவாவின் பார்வைக்கு தீங்கானதை செய்து தன்னுடைய தகப்பன் வழியிலும் தன்னுடைய தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்யச் செய்த நேபாத்தின் மகன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை வணங்கி அதை பணிந்து கொண்டு தன்னுடைய தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு கோபமூட்டினான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 3. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடு சம்பந்தம் கலந்து பார்வோனின் மகளை திருமணம் செய்து தன்னுடைய அரண்மனையையும் யெகோவாவுடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றுமதிலையும் கட்டி முடியும் வரை அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்த நாட்கள் வரை யெகோவாவுடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாமல் இருந்ததால் மக்கள் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் யெகோவாவை நேசித்து தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகனபலிகளை செலுத்தினான். கிபியோனிலே யெகோவா சாலமோனுக்கு இரவில் கனவில் தரிசனமாகி, நீ விரும்புவதை என்னிடம் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என்னுடைய தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் செம்மையான இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்த நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மகனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என்னுடைய தேவனாகிய யெகோவாவே, தேவரீர் உமது அடியேனை என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் இடத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் மிகுதியான எண்ணிக்கைக்கு அடங்காததும் கணக்கில் சேராததுமான திரளான மக்களாகிய உமது மக்களின் நடுவே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது மக்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். மிகுதியாக இருக்கிற உமது மக்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமான விண்ணப்பமாக இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்காமலும் ஐஸ்வர்யத்தை கேட்காமலும் உன்னுடைய எதிரிகளின் உயிரை கேட்காமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு கேட்டுக்கொண்டதால் உன்னுடைய வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு இணையானவன் உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை, உனக்கு இணையானவன் உனக்கு பின்பு எழும்புவதும் இல்லை. இதுவும் இல்லாமல் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன்னுடைய நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு இணையானவன் இருப்பதில்லை. உன்னுடைய தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் கைக்கொண்டு என்னுடைய வழிகளில் நடந்தால் உன்னுடைய நாட்களையும் நீடித்திருக்கச் செய்வேன் என்றார். சாலமோனுக்கு தூக்கம் தெளிந்தபோது அது கனவு என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி சமாதான பலிகளை செலுத்தி தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லோருக்கும் விருந்தளித்தான். அப்பொழுது வேசிகளான இரண்டு பெண்கள் ராஜாவிடம் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என்னுடைய எஜமானனே, நானும் இந்த பெண்ணும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டிலிருக்கும்போது ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த பெண்ணும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே ஒருவரும் இல்லை. இரவு தூக்கத்திலே இந்த பெண் தன்னுடைய பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததால் அது செத்துப்போனது. அப்பொழுது உமது அடியால் தூங்கும்போது இவள் நடு இரவில் எழுந்து என்னுடைய பக்கத்திலே கிடக்கிற என்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய மார்பிலே கிடத்திக்கொண்டு செத்த தன்னுடைய பிள்ளையை எடுத்து என்னுடைய மார்பிலே கிடத்திவிட்டாள். என்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க காலையில் நான் எழுந்தபோது அது இறந்து கிடந்தது. பொழுது விடிந்த பின்பு நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை இல்லை என்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற பெண், அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என்னுடைய பிள்ளை, செத்தது உன்னுடைய பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன்னுடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என்னுடைய பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவிற்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என்னுடைய பிள்ளை, செத்தது உன்னுடைய பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன்னுடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என்னுடைய பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடம் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன்னுடைய பிள்ளைக்காக அவள் இருதயம் துடித்ததால் ராஜாவை நோக்கி, ஐயோ, என்னுடைய எஜமானனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதின் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவிற்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 4. ராஜாவாகிய சாலமோன் அனைத்து இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவனுக்கு இருந்த அதிகாரிகள் சாதோக்கின் மகனாகிய அசரியா ஆசாரியனாக இருந்தான். சீசாவின் மகனாகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் எழுத்தாளராக இருந்தார்கள். அகிலூதின் மகன் யோசபாத் மந்திரியாக இருந்தான். யோய்தாவின் மகன் பெனையா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களுமாக இருந்தார்கள். நாத்தானின் மகன் அசரியா அலுவலர்களின் தலைவனாக இருந்தான். நாத்தாவின் மகன் சாபூத் ராஜாவின் ஆசாரியனும் நண்பனுமாகவும் இருந்தான். அகிஷார் அரண்மனை அதிகாரியும் அப்தாவின் மகன் அதோனிராம் கட்டாய வேலை செய்கிறவர்களின் அதிகாரியாக இருந்தான். ராஜாவிற்கும் அவனுடைய அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 அதிகாரிகள் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்திற்கு ஒவ்வொருவராக வருடம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்களின் பெயர்கள், ஊரின் மகன், இவன் எப்ராயீம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின் மகன், இவன் மாகாத்தீசிலும் சால்பீமிலும் பெத்ஷிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேத்தின் மகன், இவன் அறுபோத்தில் இருந்தான். சோக்கோவும் ஏபேர் பூமி அனைத்தும் இவனுடைய விசாரிப்பில் இருந்தது. அபினதாபின் மகன், இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் அதிகாரியாக இருந்தான். சாலமோனின் மகளாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாக இருந்தாள். அகிலூதின் மகனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சர்த்தனாவுக்கு பக்கமாகவும் எஸ்ரயேலுக்கு கீழாகவும் பெத்சையான் துவங்கி ஆபேல் மெகோலா வரை யக்மயாமுக்கு மறுபக்கம் வரை இருக்கிற பெத்சையான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் மகன், இவன் கீலையாத்திலுள்ள ராமோத்தில் இருந்தான். கீலையாத்திலுள்ள மனாசியின் மகனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பால்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்களுள்ள அர்கோப் பட்டணமும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் மகன் அகினதாப், இவன் மகனாயீமில் இருந்தான். அகிமாஸ், இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு மகளாகிய பஸ்மாத் என்பவளை திருமணம் செய்தான். ஊசாயின் மகன் பானா. இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் மகன் யோசபாத். இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் மகன் சிமேயி. இவன் பென்யமீனில் இருந்தான். ஊரியின் மகன் கேபேர். இவன் எமோரியர்களின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாக இருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலைப் போல அதிகமாக இருந்து சாப்பிட்டு குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி துவங்கி பெலிஸ்தர்களின் தேசத்தின் வழியாக எகிப்தின் எல்லை வரை இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் அவனுக்கு பணிவிடை செய்தார்கள். ஒரு நாளுக்கு சாலமோனுக்கு ஆகும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுத்த 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும் ஆகும். நதிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு காசா வரை உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இந்த பக்கத்திலுள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாக இருந்தது. சாலமோனுடைய நாட்களெல்லாம் தான் துவங்கி பெயர்செபா வரையும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய்க்குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4,000 குதிரை லாயங்களும் 12,000 குதிரை வீரர்களும் இருந்தார்கள். மேற்சொல்லிய அதிகாரிகளில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவிற்கும் ராஜாவின் பந்திக்கும் வரும் யாவருக்கும் தேவையானவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் தேவையான வார்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைப் போல பரந்த புரிந்து கொள்ளும் திறனையும் கொடுத்தார். சகல கிழக்கு பகுதி மக்களின் ஞானத்தையும் எகிப்தியர்களின் சகல ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் மகன்களிலும் மற்ற எல்லா மனிதர்களிலும் ஞானவானாக இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல தேசங்களிலும் அவன் புகழ் பிரபலமாக இருந்தது. அவன் 3,000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1,005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரமுதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊறுகிற பிராணிகள் மீன்கள் ஆகிய இவைகளை குறித்தும் சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் எல்லா ராஜாக்களிடத்திலும் இருந்து எல்லா தேசத்து மக்களும் அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு வந்தார்கள்.
1 ராஜாக்கள் அத்தியாயம் 5. சாலமோனை அவனுடைய தகப்பன் இடத்தில் ராஜாவாக அபிஷேகம் செய்தார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன்னுடைய வேலைக்காரர்களை அவனிடம் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு எப்பொழுதும் நண்பனாக இருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமிடம் ஆட்களை அனுப்பி, என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் எதிரிகளை யெகோவா அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் வரை அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய யெகோவாவுடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவரால் முடியாமல் இருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என்னுடைய தேவனாகிய யெகோவா எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன்னுடைய இடத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்தும் உன்னுடைய மகனே என்னுடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று யெகோவா என்னுடைய தகப்பனாகிய தாவீதிடம் சொன்னபடியே என்னுடைய தேவனாகிய யெகோவாவின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளை கொடும். சீதோனியர்களைப் போல மரம் வெட்டும் வேலை தெரிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என்னுடைய வேலைக்காரர்கள் உம்முடைய வேலைக்காரர்களோடு இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரர்களின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள மகனை கொடுத்த யெகோவா இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் செய்தி அனுப்பி,
நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரு மரங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என்னுடைய வேலைக்காரர்கள் லீபனோனிலிருந்து அவைகளை இறக்கி மத்திய தரைக்கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்திற்கு கடல் வழியாக அனுப்பி அவைகளை அவிழ்ப்பேன். அங்கே நீர் அவைகளை எடுத்துக்கொண்டு என்னுடைய மக்களுக்கு ஆகாரங்கொடுத்து என்னுடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு தேவையான அளவு கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு உணவிற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு ஆண்டுதோறும் கொடுத்து வந்தான். யெகோவா சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர்கள் எல்லோரிலும் வேலைக்கு 30,000 கூலியில்லா வேலைக்காரர்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதங்கள் தங்களுடைய வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த கூலியில்லா ஆட்களின் மேல் தலைவனாக இருந்தான். சாலமோனிடம் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேர்களும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேர்களும் இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிப்பதற்கு தலைமையான அதிகாரிகள் 3,300 பேர்களும் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையுயர்ந்ததுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கிப்லி ஊரை சேர்ந்தவர்களும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 6. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருடத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருடம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் யெகோவாவின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா யெகோவாவுக்கு கட்டின ஆலயம் 90 அடி நீளமும் 30 அடி அகலமும் 45 அடி உயரமுமாக இருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சமமாக 30 அடி நீளமும் ஆலயத்திற்கு முன்னே 15 அடி அகலமுமாக இருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி இடச்சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுச்சுவரை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுச்சுவர் 7.6 அடி அகலமும் நடுவே இருக்கிறது 9 அடி அகலமும் மூன்றாவதாக இருக்கிறது 10.6 அடி அகலமுமாக இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய விட்டத்தினாலே தாங்காதபடி ஆலயத்தை சுற்றிலும் வெளிப்புறமாக ஒட்டுச்சுவர்களை கட்டினான். ஆலயம் கட்டப்படும்போது அது வேலை செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிறபோது சுத்திகள் கோடாரிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்சிப்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாக அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மூடி ஆலயப்பணியை முடித்தான். அவன் 7.6 அடி உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டினான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது யெகோவாவுடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என்னுடைய கட்டளையின்படி நடந்து என்னுடைய நீதி நியாயங்களை நிறைவேற்றி என்னுடைய கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படி அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன்னுடைய தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என்னுடைய வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் மக்களின் நடுவிலே இருந்து என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தரை துவங்கி சுவர்களின் மேற்கூரை வரை கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையால் செய்து ஆலயத்தின் தரையை தேவதாரு மரங்களின் பலகைகளால் தரையை மூடினான். மூடப்பட்ட தரை துவங்கி சுவர்களின் மேற்கூரை வரை ஆலயத்தின் பக்கங்களை தொட்டிருக்கிற 30 அடி நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் செய்து உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதியிடமாகக் கட்டினான். அதின் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 60 அடி நீளமாக இருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரவேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்கூட காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாக இருந்தது. யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஆலயத்திற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான். மகா பரிசுத்த ஸ்தலம் முன்புறம் வரை 30 அடி நீளமும் 30 அடி அகலமும் 30 அடி உயரமுமாக இருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி முடியும் வரை அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 15 அடி உயரமுமாக இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு இறக்கை 7.6 அடி, கேருபீனின் மற்ற இறக்கை 7.6 அடியாக, இப்படி ஒரு இறக்கையின் கடைசி முனை தொடங்கி மற்ற இறக்கையின் கடைசி முனை வரை 15 அடியாக இருந்தது. மற்ற கேருபீனும் 15 அடியாக இருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாக இருந்தது. ஒரு கேருபீன் 15 அடி உயரமாக இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் இறக்கைகள் விரித்திருந்ததால் ஒரு கேருபீனின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் இறக்கை மறுபக்கத்து சுவரிலும் தொடும்படி இருந்தது. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் இறக்கைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளேயும் வெளியேயுமாக கேருபீன்களும் பனை மரங்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற ஆலயத்து தரையையும் பொன் தகட்டால் மூடினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 இருந்தது. ஒலிவமரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பனை மரங்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பனை மரங்களிலும் பொன் பதியத்தக்கதாக பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவமர நிலைக்கால்களை செய்தான். அது சுவர் அளவில் 4 பக்கமும் ஒரே அளவு சதுரமாக இருந்தது. அதன் 2 கதவுகளும் தேவதாரு பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பனை மரங்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சமமாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4 வருடம் சீப் மாதத்திலே யெகோவாவுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருடம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் எல்லா சட்டத்தின்படியே 1/5 குறையாமல் கட்டி முடிந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருடங்கள் ஆனது. 1 ராஜாக்கள் அத்தியாயம் 7. சாலமோன் தன்னுடைய அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருடங்கள் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 900 அடி நீளமும் 75 அடி அகலமும் 45 அடி உயரமுமாக இருந்தது. அதை கேதுரு மரத்தாலான உத்திரங்கள் கட்டப்பட்ட கேதுரு மரத்தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கும் 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் கூரை வேயப்பட்டிருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. எல்லா ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் சதுரமாக இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது. 75 அடி நீளமும் 45 அடி அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதின் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராக இருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாசனம் போடப்பட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதின் ஒரு பக்கம் துவங்கி மறுபக்கம் வரை கேதுரு பலகைகளால் தரையை மூடினான். அவன் தங்கும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் திருமணம் செய்த பார்வோனின் மகளுக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டினான். இவைகளெல்லாம் உள்ளேயும் வெளியேயும் அஸ்திபாரம் முதல் மேல்கூரை வரை வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவின்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 15 அடி கற்களும் 12 அடி கற்களுமான விலையுயர்ந்த பெரிய கற்களாக இருந்தது. அதின் மேல் உயரமாக இருக்கும் அளவின்படி வேலைப்பாடு செய்யப்பட்ட விலையுயர்ந்த கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் 1 வரிசை வேலைப்பாடு செய்யப்பட்ட கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. யெகோவாவுடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதின் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாலாகிய ஒரு விதவையின் மகன். இவனுடைய தகப்பன் தீரு நகரத்தைச் சேர்ந்த வெண்கல கைவினைக் கலைஞர். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாக இருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடம் வந்து அவனுடைய வேலையையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கலத் தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 27 அடி உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 18 அடி நூலளவுமாக இருந்தது. அந்த தூண்களுடைய உச்சியில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 7.6 அடி உயரமாக இருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 7.7 இருந்தது. தூண்களை செய்த விதம் உச்சியிலுள்ள கும்பங்களை மூடுவதற்காக கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய உச்சியில் உள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 6 அடி உயரமுமாக இருந்தது. 2 தூண்களின் மேலே உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகில் இருந்த இடத்தில் 200 மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி மலர்களைப் போல வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாக தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கலக் கடல் என்னும் தொட்டியையும் வட்ட வடிவில் கட்டினான். சுற்றிலும் அதனுடைய ஒரு விளிம்பு துவங்கி மறுவிளிம்பு வரை அகலம் 15 அடி உயரம் 7.6 அடி சுற்றளவு 45 அடி நூலளவுமாக இருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10:10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் 2 தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது. அது 12 காளைகளின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி காளைகளின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களிலெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதின் கணம் 4 விரலளவும் அதின் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி மலர் போலவும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கலக் கால்களையும் செய்தான். ஒவ்வொரு காலும் 6 அடி நீளமும் 6 அடி அகலமும் 4.6 அடி உயரமுமாக இருந்தது. அந்த கால்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு பலகைகள் உண்டாக்கப்பட்டிருந்தது. பலகைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த பலகைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் சட்டங்களுக்கு மேலேயும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள வாய்க்கால்களும் அதனோடு இருந்தது. ஒவ்வொரு கால்களுக்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் 4 முனைகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்க அந்த அச்சுகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக வாய்க்கால்களுக்கு நேராக இருந்தது. அதன் வாய் மேலே 1.6 அடி உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.6 அடி தட்டையுமாக அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் பலகைகள் வட்டமாயிராமல் சதுரமாக இருந்தது. அந்த நான்கு உருளைகள் பலகைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் கால்களிலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 2.3 அடி உயரமாக இருந்தது. உருளைகளின் வேலை இரதத்து உருளைகளின் வேலையைப் போலவே இருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாக இருந்தது. ஒவ்வொரு காலுடைய 4 முனைகளிலும் காலிலிருந்து புறப்படுகிற 4 கைப்பிடிகள் இருந்தது. ஒவ்வொரு கால்களின் தலைப்பகுதியிலும் 3/4 அடி உயரமான வட்டவடிவ கட்டும் ஒவ்வொரு காலினுடைய தலையின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதின் கைப்பிடிகளும் பலகைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் பலகைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபீன்கள் சிங்கங்கள் பனை மரங்களுடைய சித்திர வேலைகளை செய்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் வாய்க்கால்களிலும் இருக்கும் இடங்களுக்கு தகுந்தபடி செய்தான். இப்படியாக அந்த 10 கால்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரேவித கொத்து வேலையுமாக இருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரையும் 40 குடம் பிடிக்கும். 6 அடி அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 கால்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 கால்களை ஆலயத்தின் வலப்புறத்திலும் 5 கால்களை ஆலயத்தின் இடப்புறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்கு நோக்கி வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாக ஈராம் யெகோவாவுடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களையும் மூடும் 2 வலைப்பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் செய்த 2 வரிசை மாதுளம் பழங்களும் ஆக 2 வலைப்பின்னல்களுக்கும் 400 மாதுளம் பழங்களும் 10 கால்களும் கால்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும் 1 கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற 12 காளைகளும் செம்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். யெகோவாவின் ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிப்பொருட்களும் சுத்தமான வெண்கலமாக இருந்தது. யோர்தான் நதிக்கு அடுத்த சமமான பூமியிலே சுக்கோத்திற்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்த்தான். இந்த சகல பணிப்பொருட்களின் வெண்கலம் மிகவும் ஏராளமாக இருந்ததால் சாலமோன் அவைகளை எடை பார்க்கவில்லை. அதனுடைய எடை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் யெகோவாவுடைய ஆலயத்திற்கு தேவையான பணிப்பொருட்களை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன: பொன் பலிபீடத்தையும், சமூகத்து அப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்குத்தண்டுகள் வலப்புறமாக 5ஐயும் இடப்புறமாக 5ஐயும் பொன்னான அதின் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூபக்கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான மொட்டுகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான மொட்டுகளையும் செய்தான். இப்படியாக ராஜாவாகிய சாலமோன் யெகோவாவுடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் செய்யும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிப்பொருட்களையும் கொண்டு வந்து யெகோவாவுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். 1 ராஜாக்கள் அத்தியாயம் 8. அப்பொழுது யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் கோத்திர தலைமையில் உள்ளவர்களாகிய இஸ்ரவேல் மக்களிலுள்ள பிதாக்களின் தலைவர்கள் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடம் கூடி வரச் செய்தான். இஸ்ரவேல் மனிதர்கள் எல்லோரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடம் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் அனைவரும் வந்திருக்கும்போது ஆசாரியர்கள் யெகோவாவுடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்திலிருந்த பரிசுத்த பணிப்பொருட்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடிய இஸ்ரவேல் சபை மக்கள் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் யெகோவாவுடைய உடன்படிக்கைப் பெட்டியை ஆலயத்தின் உள்ளறையாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் இடத்திலே தங்கள் இரண்டு இறக்கைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதின் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் உள்ளறைக்கு முன்னான பரிசுத்த இடத்திலே காணப்படும்படியாக அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்த நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு யெகோவா அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறபோது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த இரண்டு கற்பலகைகளைத் தவிர அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படும்போது மேகமானது யெகோவாவுடைய ஆலயத்தை நிரப்பியது. மேகத்தினால் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க முடியாமற் போனது. யெகோவாவுடைய மகிமை யெகோவாவுடைய ஆலயத்தை நிரப்பியது. அப்பொழுது சாலமோன், காரிருளிலே வாழ்வேன் என்று யெகோவா சொன்னார் என்றும், தேவரீர் தங்கக்கூடிய வீடும் நீர் என்றைக்கும் தங்கக்கூடிய நிலையான இடமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜா திரும்பி இஸ்ரவேல் சபையையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார்கள் எல்லோரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட செய்த நாள் முதல் என்னுடைய நாமம் வெளிப்படும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று, நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாக இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் யெகோவா என்னுடைய தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என்னுடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன்னுடைய மனதிலே இருந்தது நல்ல காரியந்தான். ஆனாலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உனக்கு பிறக்கும் உன்னுடைய மகனே என்னுடைய நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் யெகோவா சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். யெகோவா சொன்னபடியே நான் என்னுடைய தகப்பனாகிய தாவீதின் இடத்தில் எழுந்து இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். யெகோவா நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்தபோது அவர்களோடு செய்த உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு இடத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் யெகோவாவுடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார்கள் எல்லோருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன்னுடைய கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரான தேவன் இல்லை. தங்களுடைய முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியார்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என்னுடைய தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய ஊழியக்காரனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்த நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவே, தேவரீர் என்னுடைய தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய ஊழியக்காரனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன்னுடைய மகன்களும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஆண்மகன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என்னுடைய தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய ஊழியக்காரனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று வெளிப்படுவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே தங்குவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உமக்கு போதாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என்னுடைய தேவனாகிய யெகோவாவே, உமது அடியேன் இன்று உமக்கு முன்பாக செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கவனத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இந்த இடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் அங்கே இருக்கும் என்று நீர் சொன்ன இடமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த இடத்திலே விண்ணப்பம் செய்யப்போகிற உமது மக்களாகிய இஸ்ரவேலும் செய்யும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய நீர் தங்குமிடத்திலே அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அருகில் உள்ளவனுக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கும்போது இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பு வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய செய்கையை அவனுடைய தலையின்மேல் சுமரச்செய்து அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்குத் தகுந்தபடி செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாக உமது அடியார்களை நியாயந்தீர்ப்பீராக. உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததால் எதிரிகளுக்கு முன்பாக தோற்றுப்போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்து இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுடைய முன்னோர்களுக்கு நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததால் வானம் அடைபட்டு மழை பெய்யாமல் இருக்கும்போது அவர்கள் இந்த இடத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்து தங்களை தேவரீர் மனவருத்தப்படுத்தும்போது தங்களுடைய பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியார்களும் உமது மக்களாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து, தேவரீர் உமது மக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, விஷப்பனி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்களுடைய எதிரிகள் தேசத்திலுள்ள பட்டணங்களை முற்றுகையிடும் போதும், ஏதாவது ஒரு வாதையோ வியாதியோ வரும்போதும், உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனிதனானாலும் தன்னுடைய இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன்னுடைய கைகளை விரித்து செய்யும் எல்லா விண்ணப்பத்தையும் எல்லா வேண்டுதலையும் நீர் தங்குமிடமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனிதர்களின் இருதயத்தையும் அறிந்தவராக இருக்கிறபடியால், நீர் அவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தகுந்தபடி செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலர்கள் அல்லாத அந்நியர்கள் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படிப்பட்ட அந்நியனும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்தால், உமது தங்குமிடமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு, பூமியின் மக்கள் எல்லோரும் உம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலைப் போல உமக்கு பயப்படும்படியும், நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் வைக்கப்பட்டதென்று அறியும்படியும், உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த அந்நியன் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய மக்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்ய புறப்படும்போது, நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக யெகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்களுடைய நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களுடைய எதிரிகளுடைய கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து, அந்த எதிரிகள் அவர்களை தூரத்திலோ அருகிலோ இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகும்போது, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனந்திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து துன்மார்க்கமாக நடந்தோம் என்று தங்களுடைய சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்து கொண்ட தங்களுடைய எதிரிகளின் தேசத்திலே தங்களுடைய முழு இருதயத்தோடும் தங்களுடைய முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த தங்களுடைய தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது, நீர் தங்குமிடமாகிய பரலோகத்திலே இருக்கிற தேவரீர் அவர்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்களுடைய நியாயத்தை விசாரித்து, உம்முடைய மக்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்களுடைய துரோகங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்கச் செய்வீராக. அவர்கள் எகிப்து என்கிற இரும்பு சூளையின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்படச் செய்த உம்முடைய மக்களும் உம்முடைய சுதந்திரமுமாக இருக்கிறார்களே. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது மக்களாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்யும்போது உம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேயைக் கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் எல்லா மக்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் செய்தான். சாலமோன் யெகோவாவை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் யெகோவாவுடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன்னுடைய கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லோரையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் செய்தபடியெல்லாம் தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய மோசேயைக் கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தவறிப்போகவில்லை. நம்முடைய தேவனாகிய யெகோவா நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய முன்னோர்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடப்பதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வதற்கும் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாக திரும்பச் செய்வாராக. யெகோவாவே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் மக்களெல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது மக்களாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்திற்கு தகுந்தபடி விசாரிப்பதற்கு நான் யெகோவாவுக்கு முன்பாக விண்ணப்பம் செய்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய யெகோவாவுடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்த நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவருடைய கட்டளைகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள உங்களுடைய இருதயம் நம்முடைய தேவனாகிய யெகோவாவோடு உத்தமமாக இருப்பதாக என்றான். பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர்கள் அனைவரும் யெகோவாவுடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் யெகோவாவுக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாக ராஜாவும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் யெகோவாவுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். யெகோவாவுடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடமானது சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் கொழுப்பையும் கொள்ளமாட்டாமல் சிறிதாக இருந்ததால் ராஜா யெகோவாவுடைய ஆலயத்திற்கு முன்பு இருக்கிற முற்றத்தின் மையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் உணவு பலிகளையும் சமாதான பலிகளின் கொழுப்பையும் செலுத்தினான். அந்த காலத்திலேயே சாலமோனும் ஆமாத் பட்டணத்தின் எல்லை துவங்கி எகிப்தின் நதிவரை இருந்து அவனோடு இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் நம்முடைய தேவனாகிய யெகோவாவுடைய சந்நிதியில் 7 நாட்களும் அதற்கு பின்பு வேறே 7 நாட்களுமாக 14 நாட்கள் வரை பண்டிகையை கொண்டாடினார்கள். 8ஆம் நாளிலே மக்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, யெகோவா தமது ஊழியக்காரனாகிய தாவீதுக்கும் தமது மக்களாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய வீடுகளுக்கு போனார்கள்.
1 ராஜாக்கள் அத்தியாயம் 9. சாலமோன் யெகோவாவுடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு யெகோவா கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2வது முறையும் அவனுக்கு தரிசனமானார். யெகோவா அவனை நோக்கி, நீ என்னுடைய சமூகத்தில் செய்த உன்னுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என்னுடைய நாமம் என்றைக்கும் வெளிப்படும்படி அதை பரிசுத்தமாக்கினேன். என்னுடைய கண்களும் இருதயமும் எப்பொழுதும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என்னுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படி என்னுடைய சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாக உன்னுடைய தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடந்தால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் ஆண்மகன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன்னுடைய தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன்னுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கச் செய்வேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்னே வைத்த என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போய் வேறு தெய்வங்களை வணங்கி அவைகளை பணிந்து கொண்டால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடி அழித்து போட்டு என்னுடைய நாமம் வெளிப்பட நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என்னுடைய பார்வையை விட்டு அகற்றுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் என்கிற பெயர் எல்லா மக்கள் மத்தியிலும் பழமொழியாகவும் நகைப்பாகவும் இருப்பார்கள். அப்பொழுது
உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தைக் கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து இழிவாகப் பேசி, யெகோவா இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் முன்னோர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்த தங்களுடைய தேவனாகிய யெகோவாவை விட்டு வேறு தெய்வங்களைப் பற்றிக்கொண்டு அவர்களை வணங்கி தொழுதபடியால் யெகோவா இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரச்செய்தார் என்று சொல்லுவார்கள் என்றார். சாலமோன் யெகோவாவுடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20 வருடம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டிலுள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்ப்பதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளின் மேல் அவன் பிரியப்படவில்லை. அதனாலே அவன், என்னுடைய சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்த நாள் வரை சொல்லி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான். ஈராம் ராஜாவிற்கு 120 தாளந்து பொன் அனுப்பியிருந்தான். பிடித்த கூலியில்லா வேலையாட்களைக் கொண்டு சாலமோன் ராஜா தான் யெகோவாவுடைய ஆலயத்தையும் தன்னுடைய அரண்மனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மெகிதோவையும் கேசேரையும் கட்டினான். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியர்களை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன்னுடைய மகளுக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தரோனையும் பாலாத்தையும் வனாந்திரத்தில் உள்ள தாமாரையும் தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சேமித்து வைக்கும் எல்லா பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர்கள் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாட்சி செய்த தேசமெங்கும் தனக்கு விருப்பமானதையெல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் மக்கள் அழிக்காமல் மீதியாக விட்டிருந்த இஸ்ரவேல் மக்களல்லாத எமோரியர்கள் ஏத்தியர்கள் பெரிசியர்கள் ஏவியர்கள் எபூசியர்களுமான எல்லா மக்களிலும் அவர்களுக்குப் பிறகு தேசத்தில் மீதியாக இருந்த எல்லா மக்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்த நாள் வரைக்கும் நடக்கிறது போல கூலியில்லாமல் வேலை செய்ய அடிமைப்படுத்திக் கொண்டான். இஸ்ரவேல் மக்களின் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த வீரர்களும் அவனுக்கு பணிவிடைக்காரர்களும் பிரபுக்களும் படைத்தலைவர்களும் ரத வீரர்களும் குதிரை வீரர்களுமாக இருந்தார்கள். 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிப்பதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர்களாக இருந்தார்கள். பார்வோனின் மகள் தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன்னுடைய மாளிகையிலே குடிவந்தாள். அப்பொழுது மில்லோ பட்டணத்தை கட்டினான். சாலமோன் யெகோவாவின் ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் ஒரு வருடத்தில் 3 சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி யெகோவாவின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் செங்கடலின் கரையிலே ஏலாத்திற்கு அருகிலுள்ள எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தான். அந்த கப்பல்களில் கடல் பயணத்தில் பழகின கப்பல் ஆட்களாகிய தன்னுடைய வேலைக்காரர்களை ஈராம் சாலமோனுடைய வேலைக்காரர்களோடு அனுப்பினான். அவர்கள் ஓப்பீருக்குப் போய் அந்த இடத்திலிருந்து 420 தாளந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடம் கொண்டு வந்தார்கள்.